ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: நாயன்மார்கள் பற்றிய அறிமுக உரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மெய்ப்பொருள்னு ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு ஒரு தொண்டன் இருக்கிறான், தத்தன்னு பேர். தன்னுடைய ராஜாவை ஒருத்தன் ஏமாத்தி குத்தி கொண்டுடுறான். ராஜா செத்து போகப்போறார். இவன் ராஜாவுக்கு விபூதிட்ட பக்தி இருக்கு. அவன் ராஜாவை வஞ்சனையா கொள்றதுக்காக விபூதிட்டுன்னு வந்து கொண்டுடுறான். இதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சுடுது தத்தனுக்கு. உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்றான், தன் கையில இருக்கிற கத்தியை தூக்கி எறியறதுக்கு முயற்சி பண்றான். வந்து கொன்ன முத்தநாதனை கொள்றதுக்காக ராஜா தடுக்கிறார். இவன் அந்த ராஜாட்ட பண்ற பக்தியினால தொண்டருக்கு தொண்டரா ராஜா இருக்கிற, அவருக்கும் தொண்டனா இவன் இருக்கிறான். அந்த ராஜ விசுவாசத்தால கட்டுப்படுறான். நான் என்ன பண்ணணும்னு கேக்குறான். ஜனங்கள்லாம் இவரை கொன்னுடுவா, ஜனங்கள்லேருந்து காப்பாத்தி இவரை இவர் ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வா. அதை அவன் விரும்பி செய்யலை. சேக்கடார் சொல்றார், பொய்த்தவன் அவனை சொல்றான், இத்தவன் சொல்றான், சிவபக்த வேஷம் பூண்டவன் சொல்றான். இத்தவன் போக பெற்றது இறைவன தானே. தத்தனுடைய மனசை அவனை ஏத்துக்கல. நாயனார் மனசு அவனை ஏத்துடுத்து, முக்தநாதனை ஏத்துடுத்து, தத்தன் மனசு ஏத்துக்கல. இப்ப தத்தன் மனசு ஏத்துக்கல, ஏத்துக்காட்டாலும் ராஜா சொன்னதை செய்யறான். நீங்கள்லாம் நன்னா தெரிஞ்சுக்கணும், வாத்தியார் சொல்றதை நமக்கு பிடிக்காட்டாலும் நம்ம செய்யணும், அம்மா சொல்றது நமக்கு பிடிக்காட்டாலும் நம்ம செய்யணும், அப்பா சொல்றது நமக்கு பிடிக்காட்டாலும் நம்ம செய்யணும், நல்ல ராஜா சொல்றது பிடிக்காட்டாலும் பிரஜா செய்யணும், பர்த்தா சொல்றது பிடிக்காட்டாலும் பத்தினி செய்யணும். யாருக்கு யார் அடங்கணும்னு நம்முடைய சாஸ்திரங்கள் புராணங்கள் சொல்றது. நம்ம ஒருத்தருக்கு அடங்கணும்னா நமக்கு பிடிச்சுத்தான் அடங்கணும்ங்கிறது இல்லை, பிடிக்காட்டாலும் அடங்கணும். பிடிச்சு அடங்குறதை விட பிடிக்காம அடங்குறதுக்கு பலன் அதிகம். பிடிச்சு அடங்குறதுங்கிறதுல தபஸ் குறைச்சல், பிடிக்காம அடங்குறதுல தபஸ் அதிகம். தபஸுங்கிறது நம்முடைய இச்சையை நிகிரகம் பண்றதுக்கு பெயர். நம்ம விரும்பினபடி நடக்காம சாஸ்திரப்படி நடந்துட்டா அதுக்கு தபஸ்ன்னு பேரு. சாப்பிடாம இருந்தா தபஸ் இல்ல, தூங்காம இருந்தா தபஸ் இல்ல. நமக்கு பிடிக்காதத பெரியவா சொல்றான்னு அடங்கி நடந்து செய்யறது தபஸ். அதை விட பெரிய தபஸ் கிடையாது. அந்த தபஸுக்கு பலன் அதிகம். இவன் கொண்டு போய் விட்டுட்டு வரான். வந்தோடனே நீங்க சொன்னபடி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றான். அப்பயும் அவனுக்கு அந்த முத்தநாதனை உயிரோட விட்டது பிடிக்கல. உடனே அவர் சொல்றார், நான் உனக்கு எத்தனையோ நாள் சம்பளம் கொடுத்துருக்கிறேன், இன்னைக்கு நீ எனக்கு பண்ணின உதவிக்கு நான் கொடுத்த சம்பளம் பத்தாது. இன்றனுக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார்? ஐயன்னா தலைவன். அப்ப இன்னி வரையிலும் தத்தன் வந்து யஜமான அவனை கூப்பிட்டுருக்கார், ராஜான்னு கூப்பிட்டுருக்கார். ராஜா இன்னைக்கு தத்தனை பார்த்து நீ எனக்கு ராஜான்னு சொல்ற. இன்றனுக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறை பெரும் கருணை கூர்ந்தார். வேதம் போன்றது இந்த புஸ்தகம். ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஸ்பெஷலான அர்த்தம் இருக்கு. அவனுக்கு கருணை பண்ணார். என்ன கருணை பண்ணார்? மானியம் கொடுத்தாரா, ப்ரமோஷன் கொடுத்தாரா, வஸ்திரம் ஸ்வர்ணம் கொடுத்தாரா? ஒன்றும் கொடுக்கல, ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானத்தை கொடுத்தாருன்னா, பெரும் கருணை செய்தார். பெரும் கருணை செய்தாதான் நிறையும். அவனா சாதிச்சு எந்த ஞானத்தை சம்பாதிக்கணுமோ அந்த சாதனை அவன் செய்ய வேண்டியதில்லை. தன்னுடைய சாதனை, தன்னுடைய தபசை அவனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணார். அவனுக்கு எது குறையா இருக்கோ அந்த குறைய நிறைவித்தார். இப்ப பாண்டிய ராஜா தன்னுடைய நாட்டை எனக்கு எழுதி வச்சாருன்னா, நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பாண்டிய தேசத்தை வாங்க முடியாது. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தை இன்னத்துக்கு கொடுப்பானா? கொடுப்பான். இந்த ஊர்லேருந்து சுவாமிக்கு பாடுற பத்ரன் என்ற ஒரு பாணன் சுவாமியே சொக்கநாதரே திருமுகம் எழுதி கொடுத்தார். சேரமான் பெருமாள்கிட்ட போய் இதை காமி அவர் அவனுக்கு நிறைய பணம் தருவார். சுவாமியுடைய திருமுகத்தை பெற்று வந்த உடனே அவர் சேரமான் எல்லா திரவியங்களையும் கொடுத்த கஜானால அதுவரையும் என்ன இருக்கோ திரவியம் அத்தனையும் கொடுத்துட்டு என்னுடைய ராஜாங்கத்தையும் எடுத்துக்கோங்க, என்னுடைய ராஜாங்கத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்காக அவர் எடுத்துக்கல, அது வேற. ஆனால் தன்னுடைய ராஜாங்கத்தையும் ஒரு ராஜா கொடுப்பார் ஒரு தொண்டருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. அப்ப ஒருவன் என்ன முயற்சி பண்ணினாலும் ஒரு நிலைக்கு போக முடியாது. ஆனால் தன்னை விட பெரியவன் அந்த முயற்சிகளை நீக்கி அவன் கிஃப்ட் பண்ணிட்டான்னா அடைஞ்சிடும். தத்தன் செய்த தொண்டிற்கு மெய்ப்பொருள் என்ன பண்ணார், தன்னுடைய ஞானத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். நிறை பெரும், இவனுக்கு எது குறையா இருக்கு, ஞானம் குறையா இருக்கு. அந்த குறையா இருக்கிற ஞானத்தை அவன் நிறைவித்தார். எப்படி நிறைவித்தார்? பெரும் கருணையினால் நிறைவித்தார். பரம கிருப்பையினால ஞானத்தை கொடுத்தார். கருணை கூர்ந்தார்னா பார்த்தார், தன்னுடைய நயனத்தினால அவனை பார்த்து அவனை தீட்சை பண்ணி தான் இறைவனை அறிந்திருப்பதை போலவே அவன் அறியட்டும் அப்படின்னு. பஸ்மாதாரணம் ரெண்டு ஒருத்தர் வராருன்னா அவன் நம்மளை குத்த வந்தாலும் சுவாமி தானே அது உடம்புலேருந்து உயிரை போக்குறவர், நம்ம உடம்புலேருந்து உயிர் என்னைக்கா இருந்தாலும் போக போகிறது. மாடியிலேருந்து கீழே விழுந்து போறத விட பஸ்மதாரி கையினால குத்தப்பட்டு போச்சுன்னா அது பாக்கியம் தானே. ஒரு விவேகிக்கு இதுல என்ன தோஷம் வரப்போறது? உடம்பிலேருந்து உயிர் பிரிந்தால், இந்த ஜென்மால உடம்பிலேருந்து உயிர் பிரியதுக்கு காத்துருக்கு, பிரிஞ்சா சுவாமியுடைய திருவடி கிடைக்கும்னா அந்த உயிர் உடம்பை விட்டு வெளியில புறப்படுறதுக்கு ஆசைப்படுமா, இருக்கிறதுக்கு ஆசைப்படுமா? ஒரு கேரண்டி நமக்கு தெரியறது, நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு தெரியறது. என்ன தெரியறதுன்னா, இந்த ஜென்மாவினுடைய முடிவுல நமக்கு சுவாமி சேர்த்து விடுவாருன்னு தெரியறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜென்மா நீட்டிக்கணும்னு விரும்புவோமா, சீக்கிரமா ஜென்மா முடியணும்னு விரும்புவோமா? அந்த நிலை வரும்போது என்ன விரும்புவோம்? யாரும் பயப்படாதீங்க அந்த கதையெல்லாம் கேட்டு, நீங்க வையத்தில் வாழ்வாங்க வாழலாம், ஆனா அந்த நிலை வரும்போது நம்ம மனசு என்ன எப்படி நினைக்கும்? ஒரு குரங்கு சிவராத்திரி அன்னைக்கு தன்னை அறியாமலே சிவ பூஜை பண்ணது, சிவராத்திரி மகிமையில அந்த கதை வருது. ஒரு புலிக்கு பயந்து வில்வ மரத்து மேல ஏறிடுத்து, புலிக்கு ஒண்ணும் கிடைக்கல, இந்த குரங்கு இறங்கி வரும்போது சாப்பிடலாம். அந்த புலியும் வந்து அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு, எப்பனாலும் இறங்கி வருமோ இல்லையா, அப்ப சாப்பிட்டுக்கலாம்னு புலியும் கீழப்படுத்து. நீயா நானா? குரங்கு என்ன பண்ணது? குரங்குக்கு ஜென்ரலாவே கைகால ஏதாவது அசிண்டே சேஷம் பண்ணிட்டேதான் இருக்கும். சும்மா இருந்தா உறக்கம் வந்து மரத்திலேருந்து கீழே விழுந்தா புலி நம்மளை தின்னுடுமேங்கிறத உறங்காமல் இருக்கணும்னு நினைச்சது. சிவராத்திரி அன்னைக்கு ஜாகரணம் பண்ணது, உறங்காமல் இருக்கணும். உறங்காமல் இருக்கணும்னா ஏதாவது காரியம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்கெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு உறங்காமல் இருப்பதுக்கு தான் நிறைய புண்ணியம் சொல்லியிருக்கு. ஜாகரணத்துக்கு உறங்காமல் இருப்பது எப்படின்னு கேட்டா, பாராயணம் பண்ணாலும் தூக்கம் வந்துடும், புஸ்தகம் பார்த்தாலும் தூக்கம் வந்துடும், இன்னொருத்தர் பூஜை பண்றதை பார்த்தாலும் தூக்கம் வந்துடும். நாமளே சுவாமியை பூஜை பண்ணாதான் அந்த தூக்கம் வராம இருக்கும். நாமளே புஷ்பத்தை பறிக்கணும், நாமளே சந்தனம் அரைக்கணும், நாமளே சுவாமிக்கு ஜலம் கட்டணும், நாமே எல்லாம் பண்ணணும். அப்படி இருந்தா பொழுது பத்தாது நாலு கால பூஜைக்கு, இல்லைன்னா சீக்கிரம் சூரிய உதயம் ஆயிடுச்சே, கடைசி காலத்தை விரட்ட வேண்டியிருக்கே அப்படின்னு தோணும். இந்த குரங்கு தூங்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணது, அந்த மரத்துல இருக்கிற தளங்கள்லாம் பார்க்கறதுக்காக முக்கிளையா முக்கிளையா இருக்கு, திருமூர்த்தி ரூபமா இருக்கு, அகார உக்காரம் அக்காரமா இருக்கு, ரிக் எஜு சாமவேதமா இருக்கு, முத்தமிழா இருக்கு, இது வில்வதளம். அந்த வில்வதளங்கள்லாம் பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டே இருக்கு. கீழே சுவாமி சுயம்பு மூர்த்தமா இருக்கார். சூரியோதயத்துக்கு முன்னாடி அவர் பிரத்யக்ஷமானார். அவர் சொன்னார், சிவராத்திரி முழுக்க அனுசியூத்தமா இப்படி வில்வ வருஷம் எனக்கு பண்ணினவா இதுவரை யாரும் கிடையாது. வில்வத்தினாலேயே அபிஷேகம், வில்வத்தினாலேயே அர்ச்சனை, வில்வமே ஏக திரவியம், ஒரு செகண்டு கேப் இல்லாம நீ வில்வத்தினாலே நான் அர்ச்சனை பண்ணிருக்கிற. ஆகவே உனக்கு நான் திவ்ய ஞானத்தை தரேன், நீ மனுஷனா பிறப்ப, மூன்று உலகங்களையும் கட்டியாள்ற, மூன்று உலகங்களை கட்டியாள்ற சோழ சக்கரவர்த்தியா, முச்சுக்குந்த சக்கரவர்த்தியா நீ வருவேன். உனக்கு எப்படிப்பட்ட பெருமைன்னா, நீ திருவாரூரை வந்து தலைவராக கொண்ட ஆழ்வாய், சொர்க்கத்தில் இருக்கிற நாம் உம்முடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு பூமிக்கு தியாகராஜாவா வருவோம், என்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் ஆகும், திருப்பரங்குன்றத்துல முதல் பத்திரிகை உனக்கு வந்து சேரும். தேவசேனா கல்யாணத்துக்கு முதல் பத்திரிகை முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு, சாந்த புராணத்துல இருக்கு. இந்திரனுக்கு சகாயம் பண்ண காரணத்தினால தேவேந்திரன் தன்னுடைய நண்பனுக்கு முதல் பத்திரிகை அனுப்பிச்சாலும் பூமியில முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு. அந்த குரங்கு என்ன பண்ணாதான், படக்குன்னு கீழே விழுந்து சுத்த போச்சான் விருப்பத்தினால. இதுவரையும் செத்து போயிடுவோங்கிற பயத்தினால ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருந்து பில்வ அர்ச்சனை பண்றோம்னு தெரியாம அர்ச்சனை பண்ண குரங்கு, சுவாமி நமக்கு ப்ரமோஷன் தராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த உடம்பு மேல இச்சைய வச்சதா? ஆகவே அந்த நிலை வரும்போது நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா தேகாத்ம புத்தி போகும். நீங்க அது தானா உங்களுக்கு வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் அது வரணுங்கிற எண்ணம் நமக்கு இன்னைக்கு வரணும். அந்த தேகாத்மபுத்தி போற பரம வைராக்கியமும் ஞானமும் இன்னைக்கு நமக்கு வர வேண்டாம், ஆனால் நமக்கு அது வரணுங்கிற எண்ணம் நமக்கு இன்னைக்கு வரணும். அது எப்படி வருங்கிற உபாயம் நமக்கு தெரியணும். அது எப்ப வரும்னா, தொண்டர்களுக்குத்தான் வரும், வெறும் ஸ்ரோதாக்களுக்கு வராது, வெறும் புராணம் கேட்கிறவனுக்கு வராது, தொண்டு செய்பவனுக்கு தான் அது வரும், அந்த எண்ணம் வரும். அதை காமிக்கிற பிரமாண புஸ்தம் தான் இது. தொண்டர்கள் யாருக்குமே தேகாத்ம புத்தி இல்லை. அவர்கள்லாம் நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்று சௌக்கியமா வேளாவளைக்கு எல்லா அறுசுவை உணவு உண்டார்கள். எதையும் அவர்கள் நீக்கல, எதையும் வெறுக்கல. இந்த 63 நாயன்மார்ல துறவிகள் 2 பேர் தான், ஒன்னு திருநாவுக்கரச நாயனார், இன்னொன்று மூர்த்தி நாயனார். பிரம்மச்சாரிகள் 2 பேர் தான், ஒன்னு கண்ணப்ப நாயனார், இன்னொன்று சண்டேச நாயனார். மீதி அத்தனை பேரும் கல்யாணம் ஆனவன், அத்தனை பேரும் நம்மள மாதிரி இருந்தவன். அவ நம்மள மாதிரியே இருந்து சுலபமா பகவான் அடைஞ்சவா. உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாமிருதாது. கஷ்டப்பட்டு ஒரு கொடியிலேருந்து ஒரு காயை பறிக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த வெள்ளரிக்காய் பழுத்துருத்துனா தானா அந்த கொடியிலேருந்து விலகும். பெருமானே, எல்லார போல சாதாரணமா நான் பக்தி பண்ணிண்டு உன்னை விசுவாசிச்சுண்டு தொண்டருக்கு தொண்டு செஞ்சுட்டு மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகளை பண்ணிட்டு நானும் அந்த பிரசாதத்தை நன்னா சாப்பிட்டுண்டு இந்த உடம்புலேருந்து உயிர் போகும்போது உன் திருவடிக்கு வந்து சேரணும். ஞானசம்பந்தர் இந்த ஊருக்கு வந்து சைவஸ்தாபனம் பண்ண உடனே இந்த ஊர் பெரிய லாபத்தை அடைஞ்சுதான். என்ன லாபத்தை அடைஞ்சதுன்னா, யாரும் டிவி பார்க்காம இல்லையா, யாரும் மீனாட்சியை பார்க்காமலும் இல்லையா, யாரும் குழந்தை குட்டி பெற்றுக்காமலும் இல்லையா, யாரும் சிவ பூஜை பண்ணாமலும் இல்லையா, எல்லாம் சமமாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் யாருக்கும் யம பயமே இல்லையா, யாரும் திரும்பவும் பிறக்கலையா. இந்த மதுரையில் அன்றாடம் சொக்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு சிவ பூஜை பண்ணிட்டு இந்த ஜென்மாவை யார் ஒழுங்காக வாழ்ந்துட்டாலோ அவள் யாரும் திரும்பவும் பிறக்கவும் இல்லையா, அவள் யாருக்கும் மரண பயமும் இல்லையா, அவள் யாரும் சாப்பிடாமலும் இல்லையா, அவள் யாரும் காட்டுக்கும் போகவும் இல்லையா, அப்படிப்பட்ட மார்க்கத்தை இந்த புத்தகமாக இருந்தவங்களுக்கு காட்டுறது. ஆனால் தொண்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த தொண்டர்களுக்கு தொண்டு நின்றுணும்னா உடம்புல வாழணுங்கிற எண்ணம் இருக்காது. அதுதான் உண்மையாக மரண பயம் இல்லாத. அப்போ என்ன இருது, தொண்டு செய்வதற்கு பயன்படாத இந்த உடம்பு எதற்கு, இது ஒரு சுமை. உடனே அந்த கலைநாயன் என்ன பண்ணுவார், கழுத்தா இருக்கு பார் என்று பார்க்கணும். ஆகவே தொண்டு முக்கியம் அப்படிங்கிற எண்ணமானது இந்த புத்தகத்தினால வருது. அது நமக்கு பரம பிரயோஜனம். நான் இவ்வளவு விஸ்தாரமாக ஒரு அறிமுக உரை சொல்றது எதுக்குன்னா, இந்த அடித்தளம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஃபவுண்டேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறோமோ அந்த அளவுக்கு பல மாடி கட்டடம் எழுப்பலாம். ஃபவுண்டேஷன் போடுறதுல நமக்கு சீக்கிரமாக போடணும், சீக்கிரமாக காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா ரெண்டு மாடி கட்டடமே விழுந்துடும். நல்லா பில்லர் எழுப்பினா, நல்ல ஃபவுண்டேஷன் போட்டால் பல மாடி கட்டடம். அப்போ 63 நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு கொள்வதற்கு தொண்டு தான் பரம சாதனம். அப்புறம் குரு லிங்க ஜங்கமங்கிற மூன்று விதங்களால் நம்ம பகவானை உபாசனை பண்ணுறோம். அதில் குருநாதனை அடைவது என்பது கடைசி பிறவி. அந்த பிறவியில் கூட அந்த குருநாதன் மூலம் கிடைச்ச பரம்பரையாக கிடைச்ச ஞானத்தை ஒருவன் காப்பாற்றுறதுக்கு லிங்க ஜங்கம உபாசனை நிற்காது அப்படிங்கிறத நம்முடைய சித்தாந்த சூத்திரம் 12 சூத்திரம் சொல்றது. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே. தொழுமே என்றால் தொழுவீர்களாக, வியங்கோள் வினைமுற்று. அது வந்து சாசனம் கட்டளை. மால் அற நேயம் மலிந்தவர், உலக மயக்கம் இல்லாமல் பகவான்கிட்ட பிரியம் கொண்ட அடியார்கள், பகவான்கிட்ட பரம பிரேமையை பெற்ற அந்த மெய்யடியார்களுக்கு உலக மயக்கம் கிடையாது, உலகம் அவர்களை ஏமாற்றாது. மால் அற நேயம் மலிந்தவர் ஜங்கம லிங்கங்கள் அடியார்கள், அவருடைய வேடம் அந்த ஜங்கம வேடத்தை தொழணும், வழிபடணும். ஆலயம் தானும், ஆலயம் என்பது ஆகுபேராக ஆலயத்திலே இருக்கிற சொக்கநாதர், திருக்கோயில் வழிபாடும் பண்ணணும். நம்முடைய இல்லங்களுக்கு எழுந்தொழுகின்ற அடியார்களை வழிபடுகின்ற அந்த லிங்க வழிபாடு ஜங்க வழிபாடு ரெண்டையும் பண்ணணும். இதை எப்படி வழிபடணும், குருநாதனை பெற்றவன் கூட வழிபடணுங்கும் போது குருநாதனை பெற இருப்பவர்கள் வழிபட வேண்டும் என்று சொல்ல வேண்டுமா? குருமுகமாக திவ்யமான சைவ ஞானத்தை பெற்றவர்கள் கூட இந்த வாழ்க்கையில உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் லிங்க ஜங்கம வழிபாடுகளை பண்ணித்தான் ஆகணும். சிவ பூஜை பண்ணணும், சிவனடியார்களை பூஜை பண்ணணும். மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகள் நிற்கக்கூடாது. யாருக்கு, தீட்சிதனுக்கே, சிவஞானத்தை பெற்றவனுக்கே வாசனா மரம் தாக்காமல் இருப்பதற்காக. எப்படி வழிபடணும்னு கேட்டா, அரண் என தொழுமே. ஹரன் என்றால் அழித்தவன். எதை அழித்தவன், என்னுடைய அஞ்ஞானத்தை அழித்த என் குருநாதன் என்று இந்த சொக்கநாதனையும் தன் வீட்டுக்கு எழுந்துள்ள அடியாரையும் அந்த குருவே வந்திருக்கிறார்னு வழிபடும். அரண் என, அரண் என்றால் குருநாதன் என்று தொழ வேண்டும் அப்படின்னு. இது பரம்பரையா ஞானத்தை பெற்றவர்கள் அவசியம் செய்ய வேண்டியது. அதற்காக என்ன பண்ணார், சாட்சாத்தா ஞானத்தை பெற்ற நம்முடைய பரம ஆச்சாரியர் இருக்காரு ஞானசம்பந்த பெருமான், அவர் இதை செய்தார். அவர் இதை செய்ய வேண்டாம், அவர் ஏன் செய்தார்ங்கிறத சேக்கிரார் சொல்றார். ஞானசம்பந்தருக்கும் மற்ற உயிர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை காமிக்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், எந்த ஒரு பொற்கிண்ணத்தில் அவருக்கு சிவஞானமாகின்ற பாலினை அளித்தாரோ பாலை குடிச்சப்புறம் அந்த கிண்ணத்தை வாங்கிக்காம அவர் கையிலேயே கொடுத்துட்டார். இதுக்கு என்ன அர்த்தம், குழந்தை அழுதது அம்மா அப்பான்னு எழுது, உடனே எல்லாருக்கும் நான் தான் அம்மா அப்பான்னு காமிக்கிறதுக்காக அழுத குழந்தை பால் குடிக்கிறதுக்காக அவ வந்த. சுவாமி ஏன் வந்தாருங்கிற சிக்கலர் சொல்றார், யாவருக்கும் தந்தை தா எனும் இவர் இப்படி அளித்தார், நாம அழுதாலும் அவர் கொடுப்பார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக வந்தார். ஏதோ ஞானசம்பந்தருக்கு மட்டும்தான் அவர் பால் கொடுப்பாருங்கிறது இல்ல, நாமளும் பகவானே என்று அழுதால் நமக்கு அவரே வருவார், நமக்கும் அவர் வருவார். அப்ப நம்மை அழ வைத்தவர் அவர், அதனால அவருக்கு ருத்ரன்னு பேரு. ரோதயதி இதி ருத்ரஹ. சம்பந்த பெருமானை யார் அழ வச்சா, இவருக்கு ஞானப்பால் கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமான் அவரை முதல்ல அழ வச்சார். அப்ப அழ வைக்கிற பெருமான் தான் பரம்பொருள். அழுக என்பது ஒருத்தருக்கு இயற்கையா வரணும், செயற்கையா வராது. ஒருத்தராத்துக்கு நீங்க போயிருக்கேள், அந்த குழந்தைய பார்த்து எங்க ஒரு நீங்க சிரி டான்ஸ் ஆடு, நீ பண்ணினா இந்த கிட்கேட் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா உடனே ஆடுவோம் சிரிக்கும் வாங்கின்றோம். எங்க நீ அழு உனக்கு நான் கிட்கேட் கொடுக்குறேன்னு சொன்னா கிட்கேட்டுக்காக அழறா மாதிரி நடிக்கும், கிட்கேட்டை வாங்கிட்டே சிரிக்கும். அழுக இயற்கையா வரணுமே தவிர செயற்கையா வராது. அதே குழந்தை அப்பா ஆபீஸ் போகும்போது ஓவன் அழும், இயற்கையா வருது. நமக்கு இயற்கையா பகவான் வேணுங்கிற தேடுதல் வரணும். அப்ப பகவான் வேணுங்கிற தேடுதல் நமக்கு மல பரிபாக்கத்தினால வரணும். அந்த மல பரிபாக்கத்தை யார் பண்றா? நம்மளை இந்த உலகத்துல படைச்சு நமக்கு இந்த வினை பயனை ஊற்ற ஒரு கடவுள் தானே பண்றார். அவர் நம்மளை இந்த உலகத்துல படைக்காமல் நம்முடைய கர்மசேஷ பலனை நமக்கு ஊட்டி தீர்க்காமல் மலம் பரிபாகம் ஆகாமல் கைவிட்டு விட்டால் நாம் அழுவோமா? ஆகவே நம்மளை அழச்செய்கிறவன் தான் பரமாத்மா, ருத்ரன் தான் பரமாத்மா. இந்த குழந்தை அழுதோன்னா பால் கொடுத்தார், பால்னால அழுக தீர்ந்தது, அது ஞானியா ஆயிடுத்து. அது ஞானப்பால் என்பதுனால அது ஞானியா ஆயிடுத்து. அப்புறம் அந்த கிண்ணத்தை ஏன் கையில கொடுத்தார்? இன்னைக்கும் சம்பந்த பெருமான் கையில அந்த கிண்ணம் இருக்கு, பொற்கிண்ணம். கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணால எங்க அழுகை தீர்த்து அங்கனார் அருள் செய்தார். கையில பொற்கிண்ணத்தை கொடுத்ததுக்கு என்ன தாத்பரியம்னு கேட்டா, ஏனையோர் பெற்ற ஞானத்தை ரட்சிப்பதற்கு அவர்கள் குருலிங்க ஜங்கம வழிபாடுகளை இயற்றியே ஆக வேண்டும். சாதனை வேணும், உனக்கு சாதனை வேண்டாம், நீ ஞானமே சொரூபமாகி விட்டாய், ஞானத்தின் திருவுரு, நான்மறையின் தனித்துணை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த பொற்கிண்ணத்தை கையில கொடுத்தார். ஞானம் உன்னிடம் மலத்தினால் தாக்கப்படாமல் கரத்தல ஆமலக்கமாக, கரத்தல கனக பாத்திரமாக இருக்கும், அதுக்கு சகஜம்னு பேர். எப்படி நமக்கு ஆணவ மலம் சகஜமா இருந்ததோ அது போல பகவான் கொடுத்த ஞானம் இப்போது சகஜமா இருக்கு, நம்ம விட்டு பிரியாது, உன்னை விட்டு ஞானம் பிரியாது. நீ ஞானத்தின் திருவுரு என்பதை காட்டுவதற்காக பால் ஊட்டியதோடு நிற்காமல் அந்த பார் கிண்ணத்தையும் பொற்கிண்ணத்தை கையில கொடுத்தார். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் அந்த மூன்றாவது வயசுல தீட்சை பெற்ற பிறகு அவர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது, எந்த அபேட்சையும் அவர் கிடையாது. அப்படி இருந்தும் அவர் ஊர் ஊரா சுவாமியை தரிசனம் பண்ணி பதிகம் பாடி அங்கிருக்கிற தொண்டர்களை எல்லாம் தன் பதிகத்தில் வைத்து பெருமைப்படுத்தி பாடினார். திருச்சாத்தமங்கைக்கு போனா இல்லைனக்கரை பாடுறார், திருப்பூலூர் போனா முருகநாயனாரை பாடுறார், திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தா சிறுத்தொண்டரை பாடுறார், திருக்கோளில நமிநந்திரிகளை பாடுறார். ஏன் பாடணும்? அவர்களை ஸ்தோத்திரம் பண்றது ஜங்கமலிங்க பூஜை, கோயில் கோயிலா போய் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்றது லிங்க பூஜை. ஏன் பண்ணினார் சொல்றார் செக்கனார் சொல்றார், பூமியில ஒருத்தன் வேறு விதமா வாழக்கூடாதுங்கிறத காட்டுறதுக்காக பண்ண. இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு, பாசம் மற்ற ஆயினும் பார்மிசை ஆசை சங்கர் காயின தன்மையால் தேசமிக்க திருவுருவானவர் இசனை தொழுதே தொழுதேகினார் அப்படின்னு பெரிய புராணம் சம்பந்தாச்சாரியில பத்தி சொல்றார். மற்றங்கிற சொல்லுக்கு கொஞ்சம்னு அர்த்தம், பாசம் மற்ற இலர்னா அணு அளவுக்கு கூட அவற்ற பாசம் கிடையாது, பாசக்ஷயம் பூர்ணமா ஆயிடுத்து. ஞான சம்பந்தருக்கு அம்பாள் திருமல சுந்தரி வந்து திருமலை பால் கொடுத்த உடனே அணு அளவுக்கு கூட அவற்ற பாசம் இல்லாமல் பாசம் நீங்கியது, குளத்தில் இருக்க அத்தனை பாசத்தையும் எடுத்தாச்சு, ஸ்படிகம் போல ஜலம் இருக்கு, கரும்பு போல இருக்கிறது, ஞானமே திருவுருவா இருக்கிறார். அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கிற ஒரு உயிர் உடனே உடம்புலேருந்து பிரிஞ்சு சுவாமியுடைய திருவடியில் சேர்ந்துருமா? இத ராமகிருஷ்ணன் சொல்றார், எவனுக்கு எவன் ஈஸ்வர கோட்டியா பூமியில பிறந்து கடைசி ஜென்மாங்கிற அந்த ஜென்மால அவன் ஞானத்தை பெற்று விட்டானோ அவனுக்கு உடம்புலேருந்து உயிர் உடனே பிரிஞ்சிருமா? அந்த உடம்புலேருந்து உயிர் பிரியாமல் இருக்குன்னா அது சிவ சங்கல்பத்தினால இருக்கு. அந்த உடம்புல உயிர் இருப்பதற்கு காரணம் சிவ சங்கல்பம். சொக்கநாதர் அந்த உயிரை வச்சிருக்கிறார், வினை வைக்கல, வினைக்கு ஈடா உடம்புல உயிர் இல்ல. பரமேஸ்வருடைய ஹிருதயம்னு ஆகமங்கள்ல வருது, ஹிருதயம்னு அவருடைய அம்பாளுக்கு ஹிருதயம்னு பேரு, ஆகம பாஷை ஹிருதயம்னா திரு உள்ளம், சுவாமியுடைய திருவுள்ளம்னா அவருடைய இச்சை, அவருடைய இச்சை தான் அவனுக்கு பரமசக்தி, அவன் விரும்பினா நடந்துடும், அவன் விருப்பம் தான் சர்வ ஜெகத்தும், அதுதான் மீனாட்சியா இருக்கு. அதனால்தான் மீனாட்சிக்கு தான் எல்லா ஏற்றமும். அப்படிப்பட்ட அந்த அவருடைய சங்கல்பத்தினால இந்த ஈஸ்வர கோட்டி பூமியில வாழறான். சுவாமியே அப்படி சங்கல்பிக்கிறார், சுவாமி சங்கல்பத்தை ஏன்னு கேட்டா கேட்கறவன் அயோக்கியம், அப்படி கேட்கக்கூடாது. இருந்தாலும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக சுவாமி அவளை விட்டு வச்சிருக்கிறாருன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, இணங்க என்றால் ஒத்து போகன்னு அர்த்தம், ஒத்து போறதுன்னா அவ விருப்பப்படி நடக்கிறது. நாம உலகத்துல யார்ட்டையும் ஒத்து போக மாட்டோம், நாம பிணங்கிறதுக்கு தான் நமக்கு அத்தனை பந்துக்களை சுவாமி கொடுத்துருக்காரு, யார் எது சொன்னாலும் இல்லைன்னு சொல்றது. வித்வான்களும் இப்படிதான், தாய்மார்கள் சொல்றார், இது தமிழ்ல இருக்குன்னு சொன்னா அதை விட சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு சொல்லுவாராம், அது சம்ஸ்கிருதம் இருக்குன்னு சொன்னா எளிமையா தமிழ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை போல யார் எதை சொன்னாலும் மறுக்கிறதுங்கிறது மனுஷனுக்கு இயல்பா இருக்கு. பிணக்கம் என்பது மனுஷனுக்கு இயல்பு, யாரையும் புத்தி ஏத்துக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை தான். சொன்னதை கேட்டா கூட எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு தான் கேட்கும். பிணங்காது கேட்க மாட்டோம். பிணங்காதிருக்கின்ற தன்மை என்பது சிவஸ்வரூபம். திருவாசகம் சொல்றது, பிணக்கில்லாத பெருந்துறை பெருமான். சுவாமிக்கு யார்ட்டையுமே பிணக்கு கிடையாதான். நாம எத்தனை தப்பு பண்ணாலும் நம்ம வேண்டாம்னு சொல்லாத ஒரே பொருள் அவர் தான். அதுதான் அவருக்கு நீலகண்டன்னு பேரு. விஷத்தை சுவாமி கழுத்துல வச்சுருக்கிறார். என்ன அர்த்தம்? நாம நம்முடைய விஷய பிரசக்தி எல்லாம் தான் விஷம். அது இந்த ஜீவனை தாக்காமல் தான் சாப்பிட்டுருக்கு. இந்த சரீரமாகின்ற இந்த விருட்சத்துல சமானமான ஹிருதயம்ங்கிற ஒரு கிளையில ஜீவன்கிற பறவையும் சிவன்கிற பறவையும் சேர்ந்தே இருக்கு. ஜீவ சாட்சியா சுவாமி இருக்கிறார். இந்த ஜீவன்கிற பறவை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுலாம் பண்ணி எத்தனை பாவத்தை சம்பாதிச்சாலும் இதை அழிஞ்சுடாம அந்த விஷத்தை தான் உண்டு இதை ரட்சிக்கிறார் நீலகண்டன். அதனாலதான் திருநீலகண்டம்ங்கிற பதிகத்தை ஞானசம்பந்தர் அருளி செய்தார். எந்த ஒரு துக்கத்திலையும் அந்த பதிகத்தை படிச்சா ரக்ஷம், ரக்ஷனை கிடைச்சிடும், ரக்ஷா கிடைச்சிடும். எந்த நேரத்திலும் அடியார்களை காப்பது திருநீலகண்டம். பரமேஸ்வரனுடைய பரம கிருபைய அது அவலம்பிக்கிறது, பிடிச்சுட்டு இருக்கு. ஆகவே எதுக்காக சொல்ல வந்தேன், இந்த லிங்க் என்ன, கொஞ்சம் கூட இவர்கிட்ட பாசம் இல்லை ஞானசம்பந்தர்கிட்ட. அப்படி இருந்தாலும் சரீரத்துல இந்த உயிர் இருக்கணும்னா சுவாமியை வந்து வழிபட்டு கொண்டு அடையாளம் வழிபட்டு கொண்டு இருக்கணுங்கிறத அவர் நிரூபிச்சு காமிச்சார். அப்படிப்பட்ட உத்தம ஞானத்தை பெற்றவர்கள் உயிர் வாழ்வது என்பதே சிவசங்கல்பத்தினாலன்னு சொன்னேன். அந்த சிவசங்கல்பம் என்பது ஏனைய உயிர்களுக்கு இவர்கள் அந்த ஏனைய உயிர்கள் இவர்களை வழிபடுவதற்காக விட்டு வச்சிருக்கிறார். உடனே திருவடியில சேர வேண்டிய ஒரு உயிரை சுவாமி அதற்கு வினை இல்லை என்று சொன்னாலும் கிருப்பையினால அதை ஏன் பூமியில விட்டு வச்சிருக்காருனா, இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. தன் சீரடியார் கூட்டத்தை பூமியில சுவாமி ஏன் விட்டு வச்சிருக்காருன்னா, நாம அவர்களை வணங்குவதற்காக, அவர்களை பூஜை பண்றதுக்காக விட்டு வச்சிருக்கிறார். அதுதான் அந்த தொண்டர்களுடைய பெருமை. தொண்டர்களுடைய பக்தியினுடைய காஷ்டம் எப்படிப்பட்டதுன்னா, சுவாமி அந்த பக்திக்கு பரிசு தரணும்னா டிலே இல்லாம பரிசு தரணும். ஆனா சுவாமி வேணும்னே டிலே பண்றார். ஏன் டிலே பண்றாருனா, அதனால அந்த பக்தர்கள் சுவாமியை வந்து தப்பா எடுத்துக்க மாட்டார். அவளுக்கு பிரியம் அதிகம் சுவாமிகிட்ட. இந்த ஊர்ல சுவாமிக்கு சந்தனம் கிடைக்காத காலத்துல சந்தனக்கட்டை இல்லைன்னா என்ன, சந்தனத்தை அரைச்சி அரைச்சி பழகின இந்த முழங்கா இருக்கு, இது சும்மா இருக்கலாமா சந்தனத்தை அரைக்காம அப்படின்னு சொல்லி அந்த முழங்கைய வட்ட பறையில ஒருத்தர் விறுவிறு தேய்ச்சார். சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த துக்கத்தை நாயனார் உணரல, சொக்கநாதருக்கு கஷ்டமா இருந்தது. அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐயா என்று தடுத்து, உன் உடம்புல இந்த புண்ணை உண்டாக்கின அந்த மன்னன் இன்றைக்கு இருந்து போவான், நீ இந்த நாட்டுக்கு மன்னன் ஆவாயின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார், இங்க பாரு, நீ சீக்கிரமா கைலாசுக்குறணும்னு அவசரப்படாத. நீ பல கல்ப காலம் இந்த மதுரையை ஆண்டு மெதுவா நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு சுவாமி சொன்னார். அப்ப இந்த புஸ்தகம் ஈஸ்வர கோட்டிகள் உண்டு என்பதற்கு பிரமாணம். அப்ப மூர்த்தி நாயனருடைய தகுதிப்படி அவர் சொக்கநாதர் திருவடியில உடனே சேர்வதற்கு உரியவர். சுவாமி சொன்னார், நீ உடனே சேர்வதற்கு உரியவனா இருந்தாலும் உடனே சேரணும்னு ஆசைப்படாத, நான் கூப்பிடும்போது வந்தா போறோம். ரொம்ப நாள் மதுரைக்கு ராஜாவா இரு, ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. இப்ப சிவசங்கல்பம் என்பது ஒன்று உண்டு. பிரம்மசூத்திரத்துல கடைசி அத்தியாயத்துல வியாசர் சொல்றார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் அநேகமா வினைக்கு ஈடாக உடம்பு எடுத்தாலும் எந்த ஒரு விதிக்கும் விலக்கு உண்டு. ஒரு விதி எப்ப உண்மையாகும்னா, விலக்கு இருந்தால் தான் உண்மையாகும். அதே போல விலக்கு என்னன்னு சொன்னா, ஒரு சில உயிர்கள் முக்தி நிலையில் இருந்தாலும் கூட பரமேஸ்வருடைய சங்கல்பத்தினால பூமிக்கு மார்க்கதர்சிகளாக பிறப்பார்கள். அதுக்கு உதாரணம் பாமதேவாச்சாரியான். பாமதேவர்னு ஒருத்தர், அவர் தான் பஞ்ச பிரம்ம மந்திரங்கள்னால பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ற இந்த வைதிகமான சிவ பூஜைக்கு அவர் தான் ஆதி குருநாதர். அதே தான் ரூபாந்தரமாக ஆகமங்கள்ல வந்திருக்கு. எல்லாம் இன்னும் சமம் தான். ஆகமங்கள் சர்வ ஜனங்களுக்கும் சுலபமா மாத்தி கொடுத்துருக்கு. விஷயம் ஒண்ணுதான், இது வேற அது வேறங்கிற புத்தியே நமக்கு இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுங்கிற புத்தி தான் நமக்கு இருக்கணும். ஒரே மாவை இட்லியா தோசையா ஊத்துறா மாதிரி, ஒரே மாவு தான், இட்லியாவும் ஊத்தலாம் தோசையாவும் ஊத்தலாம், அதே மாதிரி ஊத்திருக்கு, அவ்வளவுதான். அப்படி பிறந்தவர் ஞானசம்பந்தர். அவரே லிங்க ஜங்கம வழிபாடுகளை கைவிடவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் கைவிடலாம். நம்மெல்லாம் பரம்பரையா தான் ஞானத்தை பெறுவோம். ஆகவே நாம் அந்த தொண்டர்களை வழிபட்டு உய்ய வேண்டும். தொண்டு செய்யாமல் நமக்கு பரமேஸ்வருடைய பாதாரங்கிறது உறுதியாக கிடைக்காது அப்படிங்கிறத பார்க்கணும். தொண்டர்களுடைய ஏற்றம் என்னன்னு சொன்னா, பரமேஸ்வருக்கு சமானமா தொண்டர்களை நினைக்கணும் அப்படின்னு இந்த புராணத்துல ஒரு இடத்துல புராணத்துல மத்தியில சொல்றார், சீக்கிரம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வேத ஹிருதயம்னா என்ன தெரியுமா, அது மகேஸ்வரனையும் மாகேஸ்வராலையும் சமபுத்தி பண்றது வேத ஹிருதயம் அப்படின்னு சொன்ன. வேத உள்ளுரையாவன, உள்ளுரைனா தாத்பரியம், கோட்பாடு, கொள்கை, கருத்து, குறிக்கோள், லட்சியம், ஹிருதயம், ரகசியம், ஆழ்ந்த கருத்து. குளத்துக்கு அடியில் என்ன இருக்கு, வீட்டில் நட்டரடு ரூமில், பீரோவில், ஒரு ரூமில், ஒரு லாக்கர், அதுக்குள்ள ஒரு ரகசிய லாக்கருக்குள்ள ஒரு ஜுவல் பாக்ஸுக்குள்ள ஒரு ஜுவல், அப்படி வைக்கிறோமா, பாசக்கட்டில் போடுறோமா, கொல்லப்போடுறோமா. ஆழ்ந்திருக்கும் கருத்து, எத்தனை படித்தாலும் ஆழ்ந்திருக்கும் கவிகுளம் காண்கிறார்ன்னு பாரதி சொல்லுவார். ஒரு புஸ்தத்தை எவ்வளவு படித்தாலும் ஆழ்ந்திருக்கும் கவிகுளம் காண வேண்டும். வேதத்துடைய ஹிருதயம் என்னன்னு சீக்கிரம் சொல்றார். வேத ஹிருதயம் என்ன தெரியுமா, வேத உள்ளுர யாவன விரிபுதல் வேணி நாதர் தம்மையும் கங்காதரமூர்த்தி ஆகின்ற பரமேஸ்வரனையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கருத்துடையார் நீலக்கநாயனர். வேதத்தினுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டா, பரமேஸ்வரனையும் அவருடைய பக்தாலையும் சமமா பாவித்து ரெண்டு பேரையும் அர்ச்சனை பண்ணணும், பாதம் பணியணும், நமஸ்காரம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், ரெண்டு பேரையும் மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகள் அனுசியுதமா அன்றாடம் பண்ணணும். இதுதான் வேத ஹிருதயம்னு சொன்னார். இந்த வேத ஹிருதயம் எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். சேக்கிரார் சும்மா சொல்ல மாட்டார், ஏதோ எடுத்தெடுப்புல சொல்ல மாட்டார். அவர் ஏன் சும்மா சொல்ல மாட்டார்னா, நடராஜா சொல்ல சொல்ல பாடியிருக்கிறார். அதான் நான் எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா சத்தியமா இருக்கு. நாம எல்லாம் வேத ஹிருதயம்னு எதை சொல்றோம், ஸ்ரீ ருத்ரத்தை சொல்றோம். அந்த ருத்ரத்தினுடைய முதல் அனுவாக்கத்திலே இவர் சொல்ற கருத்து இருக்கு. ருத்ரத்தினுடைய ஒரு மந்திரத்தை, மந்திரம் சொல்றது, நமோ அஸ்து நீல கிரீவாய சகசிராட்சாய மீடுஷே அதோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேபியோகரன்னமகா. இந்த இருக்கு ஒரு மந்திரம், ரெண்டு பாதியா இருக்கு, ரெண்டு பாதியும் சம பாதியா இருக்கு. சிவசக்தி மாதிரி ஒரு கொண்டா கடலினுடைய ரெண்டு பருப்பு எப்படி சமமா ஒட்டின்னு இருக்கோ அது போல பார்வதி பரமேஸ்வரன் இருக்கா அப்படின்னு ஒரு உபநிஷம் சொல்றது. அப்படி இருக்கு, ரித சத்தியாத்மகமா இருக்கு, ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம்னு இருக்கு. அது போல இந்த மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் முதல் பாதியினால பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்றது. நமோ அஸ்து நீலகிரீவாய சகசிராட்சாய மீடுஷே. பரமேஸ்வரனுக்கு மூணு லட்சணம் சொன்னது, அவன் அனந்த கல்யாண குணம். ஆனா நம்மளை பரமேஸ்வரன் அவன்கிட்ட பரமேஸ்வர புத்தி பண்றதுக்காக மூணு சொன்னது, நீ என்ன பண்ணாலும் அவனை ஏமாத்தி பண்ண முடியாது, அவனுக்கு ஆயிரம் கண் இருக்குன்னு. அதெல்லாம் பயமுறுத்தினது, நீ அவனை ஏமாத்தலான்னு நினைக்காத, ஆயிரம்னா எண்ணில்லாதது. நீ யாரும் இல்லைன்னு என்ன ரகசியமா பண்ணாலும் அவன் இருக்கா அவனுக்கு தெரியும். சகசிராட்சி, ஐயோ அவனுக்கு தெரிஞ்சா அடிச்சுடுவானோ, மன்னிச்சுடுவான் சுவாமி. என்ன பண்ணுவார், நம்ம தப்ப நம்ம பண்ற தப்பெல்லாம் நாம ஜீவிக்கணுங்கிறதுக்காகவே மன்னிச்சுடுவார். அதை நீலகிரீவன்கிறதுனால அவன் மன்னிப்பான்னு சொன்னது. சரி, மன்னிச்சு விட்டுருவார், ஆனா அவன் கடுப்பாவே இருப்பாரோ. மன்னிச்சு விடுறது மட்டும் இல்ல, தன் குழந்தைங்கிறதுனால நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார். எங்க அப்பா நாங்க சின்ன வயசுல என்ன தப்பு பண்ணாலும் அடிக்காம எங்களை வளர்த்த, இப்படி அடிச்ச அடிக்காத குழந்தை உருப்படாது இப்படி வளர்க்கிறலேன்னு எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கேட்டானா. அடிச்சா இவன் பொய் சொல்ல ஆரம்பிச்சுடுவான், பயப்படுவான், தப்ப மறைக்க ஆரம்பிச்சுடுவான், தானா நின்று போகும், நான் பண்ணாத தப்பையே அவன் பண்றான் மன்னிச்சுடுவான். அதனால சுவாமி ஜெகத்பிதாங்கிறதுனால நம்ம பண்ற தப்பும் அவருக்கு தெரியும், மன்னிக்கவும் தெரியும், மன்னிச்சோரும் நிக்காம நமக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி வரம் கொடுக்கவும் தெரியும். மீடுஷினா வரதாதான். இப்ப இதை விட அவர் சுவாமிங்கிறதுக்கும் நமக்கு சாட்சாத்தா பிதாங்கிறதுக்கும் வேற என்ன சொல்லணும், வேதம் சகசிராட்சன் நீலகிரீவன் மீடுஷி. அப்படிப்பட்ட சுவாமியை நமஸ்காரம் பண்ணாம இருக்கலாமா, அவனை நமஸ்காரம் பண்ணினா நமக்கு அமோகமான பலன், நமஸ்காரம் பண்ணலன்னா நஷ்டம், நமஸ்காரம் பண்ணிடணும். அப்ப நம்ம நமஸ்காரம் பண்ணிடுத்தோம், வேதம் நமோ அஸ்து பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்றேன்னு பண்ணிடுத்தோம். எப்படி பண்ணினதுன்னா, இப்ப நடராஜா சாயரஷாயிருக்கும், ரெண்டாங்கல் ஆயின் இருக்கும், நல்லா அவரை பார்க்க முடியல, பகவானே பார்க்க முடியலையே, பார்க்க விரும்புறேன்னு நான் நினைக்கிறேன். இந்த நினைப்பை அவருக்கு மெயில் பண்ணிட்டேன், இமெயில் பண்ணியாச்சு. ஒரு தபால அட்ரஸ் எழுதி தபால் பெட்டியில போட்டுட்டோன்னா அது கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு போய் சேர்ந்துடும். அது போல அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். அப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணி விட்டுடுறோம், இதுக்கு வந்து ரெசிக்னேஷன் பேரு, வியங்கோல் வினை முற்று. இந்த நமஸ்காரம் பரமேஸ்வரனுக்கு ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். நமோ அஸ்துனா என்னுடைய நமஸ்காரம் பரமேஸ்வரனுக்கு உரித்தாகுக, போய் சேர்ந்துடும் அவ்வளவுதான். ஆனா அடுத்தது நம்ம ஆத்துக்கு பரமேஸ்வருடைய பக்தாள் வரா, பரமேஸ்வருடைய பக்தாளுக்கு நமஸ்காரம் உரித்தாகுன்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு போக கூடாது. சொக்கநாதருக்கு என்னுடைய வணக்கம் உரித்தாக சொல்லிட்டு ஆபீஸுக்கு போலாம், சொக்கநாதர் ஏத்துப்பார். ஆனா நம்ம ஆத்துக்கு ஒரு அடையாளம் வந்திருக்கும் போது என்னுடைய வணக்கம் உங்களுக்கு உரித்தாகுக, நான் ஆபீஸுக்கு டைம் எடுத்து போறேன்னு போக கூடாது, உடனே அவர்களுக்கு வேண்டியது செய்யணும். அதை சொல்றது வேதம் சொல்றது, அதோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேப்யோ கரன்னமகா. அதகானா அதற்கு அப்புறம் இருக்கும். அதற்கு அப்புறம்னா என்னன்னா, இந்த விவேக ஞான உதயத்துக்கு அப்புறம் ஒரு பக்குவத்தை காமிக்கிறது. மாகேஸ்வரால உபாசனை பண்ணணும்னா ஒரு பக்குவம் வரணும். நம்ம லோகத்தில் பார்க்குறோம், எத்தனையோ பேர் சுவாமிக்கு கோயிலுக்கு வந்து வழிபடுறா, ஆனால் அவர்களாம் தொண்டர்களை வழிபட மாட்டான். தொண்டர்களை வழிபடுறதுக்கு ஒரு பக்குவம் வரணும். பல பிறவிகளில் பகவானை வழிபட்டு இருந்தா தான் இந்த பிறவியில் தொண்டர்களை வழிபடுற பக்குவம் வரும். அதான் அதகாங்கிற சப்தத்தினால பக்குவத்தை சொன்னது. அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, அதாதோ கர்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு வருதோ இல்லையோ. அப்போ பகவானுடைய ஆராதனத்தை பல பிறவிகளில் செஞ்சுருந்தா தான் கடைசி பிரிவில் தொண்டர்களை ஆராதிக்கிற பாக்கியம் வரும். கடைசி பிரிவில் தான் பெரிய புராணம் கேட்போம். நம்ம பெரிய புராணம் கேட்டால் மோட்சம் தான். அப்போ அஸ்ய சத்வானகா, சத்வம்னா மனசு, அவனை யார் மனதில் கொண்டிருக்கிறார்களோ அந்த தொண்டர்களுக்கும் அகரம் நமகா, இந்த நமஸ்காரம் அகரம் செய்யப்பட்டது அப்படின்னா, தொண்டர்கள் வந்தால் அவர்களை சாட்சாத்தா பிரத்யக்ஷமா உடனேயே நமஸ்காரம் பண்ணி உறுதியாக பலனை பெற வேண்டும். அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. சொக்கநாதருடைய தரிசனத்தையும் சொக்கநாதருக்கு நமஸ்காரத்தையும் தபால அனுப்புற மாதிரி போஸ்ட்போன் பண்ற மாதிரி போஸ்ட்போன் பண்ணாம, மாகேஸ்வருடைய பூஜையையும் அவளை பண்ற நமஸ்காரத்தையும் அவளுடைய பிரீத்தியை சம்பாதிக்கிறதையும் தள்ளி போடாம உடனே பண்ணணுங்கிறதுக்காக அந்த வினைச்சொற்களே வேதம் காட்டுறது. பகவானுக்கு வியங்கோள் வினைமுற்று, இவாளுக்கு பாஸ்ட் டென்ஸ், நமஸ்காரம் செய்யப்பட்டது. இறந்த காலம் எப்போ பயன்படுறதுன்னா விரைவை காட்டுறதுக்காக பயன்படுறது. வேகமா செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது, செய்யறேன்னு சொல்லக்கூடாது, செஞ்சுட்டேன். நம்ம வீட்டு வாசல்ல ஃப்ரெண்டு வராரு, திருப்புறங்குன்றத்துக்கு போனோம் டைம் ஆயிடுச்சுன்னு பெல் அடிக்கிறாரு, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், இதோ வந்துட்டேங்கிறோம். வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இருந்தாலும் வந்து விட்டேங்கிறது அன்ஃபைலிங்காக வருவேன், உடனே வருவேன் சொல்ல. அதே மாதிரி தொண்டர்களை உடனே வணங்க வேண்டும், வணங்கியே தீர வேண்டும் என்று வேதமே காட்டுகின்றது. என்பதனால அந்த தொண்டருடைய பெருமை உள்ளவாறு நாம் வருகின்ற வகுப்புகளில் அறிந்து, தொண்டுதான் நாம் பெறுகின்ற ஞானத்தை நமக்கு உண்டு என்று செய்கின்ற வழி. தொண்டு இல்லையே ஞானம் இருந்தும் இல்லாததாக இருக்கும். நாம் பெறுகின்ற ஞானத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் வாழ்நாள் முழுவதும் பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், பெருமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பெருமக்களுக்கு செய்கின்ற தொண்டு பெருமானுக்கும் சென்று சேரும். பெருமானுக்கு மட்டும் செய்கின்ற தொண்டு பெருமக்களை வந்து சேராத காரணத்தினாலே அது அரை கிணறு தாண்டியதாக ஆகும். அரை கிணறு தாண்டினதுக்காக நமக்கு யாரும் பாதி பரிசு தரமாட்டார்கள். ஆள் இருந்தால் தானே தர முடியும். அதனால என்றைக்குமே இந்த சைவ மார்க்கம் என்பது மாகேஸ்வர பூஜையினாலதான் பூரணமாகின்றது. அவருடைய பெருமையெல்லாம் வருகின்ற வகுப்புகள்ல விஸ்தாரமாக அறிவோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேசா சிவசிதம்பரம். நம சிவகாம்யை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம்.